காந்தியம் என எல்லோரும் அழைக்கிற மகாத்மாவின் தத்துவம் அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை என்னும் அடித்தளத்தின் மீது எழுப்பப்பட்ட மாளிகை. மகாத்மாவின் வாழ்வின் அடித்தளமே கடவுள் நம்பிக்கைதான். கடவுள் நம்பிக்கையை அகற்றிவிட்டு காந்திய தத்துவத்தை நாம் அறிய முடியாது. மகாத்மாவின் ஒவ்வொரு செயலையும் கடவுள் நம்பிக்கையை வைத்தே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவே அண்ணலின் ஆசை. மகாத்மா தன் வாழ்வின் நோக்கம் கடவுளை நேருக்கு நேர் சந்திப்பதுதான் என்று கூறி வந்தார். அவர் தன்னை சனாதன இந்து என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அந்த மரபுப்படியே அவர் பிறவி தலையிலிருந்து விடுபட்டு மீண்டும் பிறவாமை வேண்டினார். வாழ்வின் பயன் இறைவனின் திருவடிகளில் இணைவதுதான் என்பதை அவர் அழுத்தமாக நம்பினார். தன் ஒவ்வொரு செயலும் அந்த இலக்கை நோக்கியே செய்யப்படுவதாக நம்பினார், அறிவித்து கொண்டார். அண்ணலின் கடவுள் நம்பிக்கை என்பது மிக அழுத்தமானது. அதில் சலனத்துக்கு இடமே இல்லை. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை அவர் திடமாக உறுதியாக நம்பினார். மற்றவர்கள் இதை ஒரு வாய்ப்பாடாக சொல்லுவரையன்றி நம்பி செயல்படுவதில்லை. ஆனால் அண்ணல் காந்தியோ அந்த நம்பிக்கையை தன் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்தினார். இறைவனின் விருப்பப்படியே இவ்வுலகில் எல்லாம் நடைபெறுகிறது. அவருடைய விருப்பத்துக்கு மாறாக எதுவும் நடக்க முடியாது என்பதை வலியுறுத்தினார். இந்த நம்பிக்கை அவருடைய பாதுகாப்பு பற்றி அண்ணல் கூறிய கருத்தில் வெளிப்படுவதை காணலாம். அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அனைவரும் சொன்னபோது அண்ணல் உறுதியாக மறுத்தார். அப்போது அவர் சொன்னார், நான் இறைவனின் மடியில் இருக்கிறேன். இறைவன் என்னை எடுத்துக்கொள்வது என்று முடிவு செய்தால் அதை தடுக்க மனிதர்கள் யார்? அவர் எடுத்துக்கொள்வது இல்லை என்று முடிவு செய்தால் அவருக்கு மாறாக என் உயிரை வாங்க யாரால் முடியும் என்று. அவருடைய பிரார்த்தனை கூட்டத்தின் அருகில் குண்டு வெடித்த பின்னரும் அவர் பாதுகாப்பு கூடாது என்று கூறிவிட்டார். அவருடைய இறை நம்பிக்கை முழுமையானது என்பதற்கு இதுவே சான்று. அவர் எல்லோருக்கும் கூறிய, அவர் கடைபிடித்த ஒரு தாரக மந்திரம் கடவுளுக்கு பயப்படு, வேறு யாருக்கும் பயப்படாதே என்பதாகும். அண்ணல் கடவுளுக்கு மட்டுமே பயந்தார், அதனால் வேறு யாருக்கும் பயப்படவில்லை. இந்த அஞ்சாமைதான் ஆங்கில பேரரசரை தன்னுடைய இயல்பான ஆடையுடன் அண்ணலை பார்க்கச் செய்தது. இந்த அஞ்சாமைதான் அண்ணலை கொலைவெறி கோர தாண்டவமாடிய நவகாளி மாவட்டம் முழுதும் தன் பேத்தியை மட்டுமே அழைத்து கொண்டு வெறுங்காலுடன் அண்ணலை நடக்கச் செய்தது. தான் இறைவனுடைய விருப்பத்தின் வழியே நடப்பதாகவும் இறைவனின் பாதுகாப்புடனேயே நடப்பதாகவும் அண்ணல் நம்பியதே இதற்கு காரணம். அண்ணல் காந்தியின் இந்த நம்பிக்கை நம்முடைய அப்பர் பெருமானால் இப்படி பாடப்பட்டது. நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம், அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை என்று. கடவுளுக்கு உடன்பட்டு நடப்பவர் யாரும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். அச்சமற்று போன விடத்து அன்பே தழைக்கும். அச்சம் இல்லையெனில் வெறுப்பும் பகைமையும் இல்லாது போகும். கடவுளின் கருத்தை அறிவது எப்படி? அண்ணல் கடவுளின் குரலே தன் உள்ளத்தில் கேட்பதாக உணர்ந்தார். இறைவன் எல்லோரிடத்தும் இருக்கிறான். யார் தூய வாழ்க்கையால் தன் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்தாலும் அங்கே இறைவன் தோன்றி ஒளி செய்வான். எல்லோருடைய உள்ளங்களிலும் இறைவன் குரலை கேட்கலாம். அக்குரலை கேட்கும் பக்குவ நிலைக்கு ஒவ்வொருவரும் அடங்கினால் கேட்கலாம். புலன்களை அடக்கி புற இறைச்சலை ஒதுக்கி அமைதியாக இருந்து கேட்டால் இறைவன் குரலை கேட்கலாம். அது அமைதியில் வெளிப்படும் மென்மையான ஒலி. இதை விவிலியம் ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் என்று கூறுகிறது. அண்ணல் இந்த இறைவனின் மெல்லிய குரல் கூறியபடியே செயல்படுவதாக கூறினார். ஆகவேதான் அவருடைய பல முடிவுகளும் செயல்பாடுகளும் தருக்கத்துக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன. மகாத்மாவின் லட்சியம் இறைவனின் திருவடிகளை அடைவது, மீண்டும் பிறவாதிருப்பது. இது இந்திய மரபிலே காலகாலமாக இருந்து வந்த லட்சியம்தான். இறைவனை அடைய அண்ணல் காலம் வரையில் கூறப்பட்டு வந்த வழி இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான். அதாவது இறைபணி செய்தல். இறைபணி என்ன என்பதை ஒவ்வொரு சமயமும் வரையறுத்து வைத்திருக்கின்றன. இறைவனை வழிபடுதல், கோயில் பணி செய்தல், இறையடியார்களுக்கு தொண்டு செய்தல் போன்றவை இறைபணியாக கருதப்பட்டன. அண்ணல் இறைபணியாக அரசியலை மேற்கொண்டார். இதுவே அவர் செய்த மகத்தான சமய புரட்சி. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்னும் பழைய வாக்கை அண்ணல் அப்படியே ஏற்றுக்கொண்டார். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பது உண்மையெனில் மனிதர்கள் உருவிலே இருப்பதும் கடவுள்தானே. இம்மனிதர்களுக்கு தொண்டு செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற தொண்டாகுமே என அண்ணல் முடிவு செய்தார். மக்களுடைய துன்பத்தை போக்குவதே மகேசனுக்கு தொண்டு செய்வது. மக்களுடைய துன்பத்தை போக்கி அவர்களுடைய வாழ்வை மலரச் செய்வதற்கு வழி அரசியலில் ஈடுபட்டு பணியாற்றுவதுதான் என்று முடிவு செய்துதான் அண்ணல் அரசியலில் ஈடுபட்டார். அவர் கண்முன்னே இந்திய மக்கள் அடிமைப்பட்டு கிடப்பதை பார்த்தார். அவர்களை விடுவிக்கிற பணியை இறைபணியாக மேற்கொண்டார். அரசியல் விடுதலை மட்டுமன்றி சமூக பொருளாதார அடிமைத்தனங்களை போக்குவதையும் இறைபணியாக மேற்கொண்டார். அண்ணலுக்கு முன்னரே சுவாமி விவேகானந்தர் துன்புறும் ஏழை மக்களை தரித்திர நாராயணர்கள் என அழைத்தார். மகாத்மா அந்த வழியிலேயே தரித்திர நாராயணர்களுக்கு செய்யும் தொண்டு நாராயணனுக்கு செய்யும் தொண்டு என கொண்டார். ஆகவே அரசியல் என்பது அண்ணலுக்கு சமயப்பணியானது. சமயம் கலவாத அரசியலை அண்ணல் வெறுத்தார். இன்றைக்கு பலர் கூறுவது போல் மகாத்மா அரசியலில் சமயத்தை கலக்கவில்லை. அவர் சமயத்தை அரசியலாக்கவில்லை, மாறாக அரசியலையே சமயமாக்கினார். உண்மையான சமயம் என்பது மனித ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவுதான். அந்த உறவிலே பொய்மை இருக்கக்கூடாது, அது உண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதனால் சமயப்பணியை தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். அதே அளவு தூய்மையும் நேர்மையும் நிறைந்ததாக அரசியல் இருக்க வேண்டும் என்பது அண்ணலின் கொள்கை. இறைபணி செய்வதிலே எப்படி தவறு பாபமாக கருதப்படுமோ அவ்வாறே அரசியலிலும் தவறு பாபமாக கருதப்பட வேண்டும். இந்த எண்ணத்துடன் அரசியல் நடக்குமானால் அதனால் மக்களுக்கு நன்மை உழையுமே அன்றி தீமை உழையாது. இன்று அரசியலில் காணப்படும் அவலங்கள் நிகழாது. அரசியலில் எதுவும் நடக்கும், எதுவும் செய்யலாம் என்பதை அண்ணல் ஏற்கவில்லை. அண்ணலின் அரசியல் வெளிப்படையானது, அதில் ரகசியத்துக்கு இடமில்லை. அதனால்தான் அவருடைய அரசியல் போராட்டங்கள் அனைத்தும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டன. உலகின் எல்லா விடுதலைப் போர்களிலும் சதிச்செயல்களும் வன்முறைகளும் நிகழ்ந்தன. அண்ணல் காந்திதான் முதன்முறையாக இரகசியமற்ற வெளிப்படையான அரசியல் போராட்டங்களை நடத்தினார். அரசியல் என்பது இறைபணி என்பதால் அதில் தவறான வழிமுறைகளை பின்பற்றக்கூடாது என்பது தெளிவாகிவிட்டது. குறிக்கோள் எவ்வளவு உயர்வானதோ அதை அடைய மேற்கொள்ளும் வழிமுறைகளும் மேன்மையானவையாக இருக்க வேண்டும் என்பதை தத்துவமாக்கினார் அண்ணல். சத்தியமே கடவுள் என்னும் உறுதியில் இருந்ததனால் தனக்கு தவறு என்று தோன்றிய அனைத்தையும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். தன்னுடைய அகிம்சை கொள்கைக்கு மாறாக போராட்டம் நடந்தால் உடனே அதை கைவிட்டார். சௌரி சௌராவில் வன்முறை நடந்தவுடன் ஒரு பெரிய நாடு தழுவிய போராட்டத்தை உடனே நிறுத்தினார். அரசியலில் நேர்மையும் ஒழுக்கமும் இருத்தல் அவசியம் என்பதையும் அந்த அரசியல் நன்மையை மட்டுமே உழைக்கும் என்பதையும் அண்ணலின் வாழ்வு நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அரசியலை தூய்மையான இறைபணி என கொண்டால் இன்று மக்களுக்கு நேரும் துன்பங்கள் இல்லாது ஒழியும். அண்ணலின் பார்வையில் அரசியல் என்பது சமயம் போல் புனிதமானது. மகாத்மா நம் நாட்டில் தோன்றிய அத்வைத கொள்கையை ஏற்றுக்கொண்டார். அத்வைதம் ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றே என்று கூறுகிறது. இக்கொள்கையை மகாத்மா தன்னுடைய சமூக கொள்கைக்கு அடிப்படையாக்கினார். பரமாத்மாவான இறைவனே அனைத்து மக்களுமாக இருக்கிறார் என்றால் மக்களுக்குள் உயர்வு தாழ்வு எப்படி இருக்க முடியும்? அனைவரும் சமமானவர்களாகத்தானே இருக்க முடியும்? ஒரு பகுதி மக்கள் மேலென்றும் இன்னொரு பகுதி கீழென்றும் கூறுவது பொருந்தாது. அத்வைத கொள்கைப்படி எல்லா மனிதர்களும் இறைவனின் வடிவங்கள். ஆகவே தீண்டாமை என்பது இறைவனுக்கு எதிரானது என்று மகாத்மா சொன்னார். ஆகவே தீண்டாமையை முற்றுமாக ஒழிக்க வேண்டும் என்றார் அண்ணல். அண்ணலின் பார்வையில் தீண்டாமை ஒழிப்பு என்பது ஒரு இறைவனி, அதில் தன்னை முற்றுமாக ஈடுபடுத்தி கொண்டார். தீண்டாமையை ஒழிக்க அண்ணல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் சட்டத்திட்டத்தில் ஒரு ஷரத்தை சேர்த்தார். தீண்டாமையை கடைபிடிப்பவர் காங்கிரஸில் சேர தகுதி இல்லாதவர் என்பதே அது. காங்கிரசின் செயல் திட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு ஒரு முக்கிய திட்டமானது. தீண்டாமை என்னும் கொடுமை பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மிடையே இருந்து வந்தது. வரலாற்றில் முதல் முறையாக தீண்டாமை ஒழிப்பை ஒரு இயக்கமாக நடத்தி வெற்றி கண்டவர் அண்ணல் காந்தி அவர்கள். அண்ணலின் கருத்துப்படி தீண்டாமை என்பது இந்து சமயத்தில் ஏற்பட்ட பெரிய கறை. அது இந்து சமயத்தின் தேவையான அம்சம் அன்று. தீண்டாமை கொள்கையுடன் தான் இந்து மதம் வாழ வேண்டுமெனின் இந்து மதமே அழிந்து போகட்டும் என்று துணிவாக முழங்கினார் அண்ணல். தீண்டாமை தேவை என்று கூறும் சாத்திரம் இருந்தால் அதை ஒதுக்கிவிடுங்கள் என்று சொன்னார். தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலில் நுழைய முடியாமல் தடுக்கப்பட்டிருந்தனர். கோவில்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று போராடினார். தீண்டாமை ஒழிப்பு என்பது அகிம்சை வழியிலே நடக்க வேண்டும் என்று அண்ணல் வற்புறுத்தினார். அதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வன்முறையால் கோயிலுக்குள் நுழைய வேண்டாம், கோயிலுக்கு உரியவர்கள் என்று கூறிக்கொள்கின்றவர்களே அழைத்துச் செல்லும்போது உள்ளே போகலாம் என்றார். கோவிலுக்குள்ளே சென்று இறைவனை வணங்க முடியவில்லையே என்று ஏங்கிய தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்து அண்ணல் கூறினார், உங்களை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லையெனில் அங்கே கடவுள் இருக்க மாட்டார், வெறும் சிலைதான் இருக்கும் என்று. தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்ற காரணத்தால் தான் கோயிலுக்கு போவதையே நிறுத்திவிட்டார். இந்து சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை தனிமைப்படுத்தும் ஆங்கில அரசாங்கத்தின் திட்டத்தை எதிர்த்து தன் உயிரையே பணையம் வைத்து எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்தார். நல்ல வேளையாக உயிர் பிழைத்தார். அந்த உண்ணாவிரதம் பற்றி அண்ணல் கூறும்போது ஜாதி இந்திக்களுடைய உணர்வை கொட்டி எடுப்பவே இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறேன் என்று சொன்னார். எரவாடா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் ஒரு ஆண்டு காலம் அரசியலே பேசாமல் அர்ஜுன யாத்திரை மேற்கொண்டார். தன்னுடைய பத்திரிகைக்கு அர்ஜுன் என்று பெயரிட்டார். அர்ஜுன சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அண்ணலின் ஆணைப்படி நவஜீவன் வெளியீடுகளின் வருமானத்தில் 25% இந்த சேவா சங்கத்துக்கு போகிறது. தீண்டாமை என்பது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த தீண்டாமை எண்ணம் உள்ளத்திலிருந்து முற்றாக அகற்றப்பட்டால்தான் சமூகத்தில் தீண்டாமை விலகும் என்பதால் அண்ணல் மக்களின் உள்ளங்களில் மாற்றம் ஏற்படுத்த பெருமுயற்சி மேற்கொண்டார். அவருடைய முயற்சியால் மேல்தட்டு மக்களெல்லாம் தீண்டாமை ஒழிப்பில் முழுமையாக ஈடுபட்டனர். தீண்டாமை என்பது பாவம் என்னும் எண்ணத்தை எல்லோர் சிந்தையிலும் அண்ணல் பதிய வைத்தார். அண்ணல் மேற்கொண்ட தீண்டாமை ஒழிப்பு முறைதான் மெய்யாக தீண்டாமையை ஒழித்தது. இன்று அண்ணலின் வழியை பின்பற்றாததால் புது வகையான தீண்டாமைகள் உருவாகின்றன. வெறும் சட்டங்கள் தீண்டாமையை ஒழிக்காது. அண்ணலின் அன்பு வழியே தீண்டாமையே இல்லாத புது சமூகத்தை உருவாக்கும். மகாத்மாவின் கொள்கைப்படி வாழ்க்கை என்பது கூறு போட முடியாத முழுமையான ஒன்று. மனித வாழ்க்கையை முழுமையாகவே பார்க்க வேண்டும். தனி வாழ்க்கை என்றும் பொது வாழ்க்கை என்றும் கூறு போட்டு பார்க்கக்கூடாது. அப்படியே ஒரு சமூகத்தின் வாழ்வும் முழுமையானதுதான். அதை அரசியல், பொருளாதாரம், கலை, பண்பாடு என கூறு போட்டு பார்ப்பதில் பயனில்லை. ஆகவே அண்ணல் காந்தி மனித வாழ்க்கையை முழுமையாக பார்த்தார். அதன் அனைத்து கூறுகள் பற்றியும் ஆழமாக சிந்தித்தார். அண்ணல் படித்த நூல்கள் குறைவு, ஆனால் அவர் வெளியிட்ட சிந்தனைகள் அதிகம். அவர் பொருளாதாரம் பற்றி ஆழமாக சிந்தித்தார். அவருடைய கருத்துப்படி மனித வாழ்வின் நோக்கம் பிறவி நீங்கி இறைவனை அடைவது. அதற்கு இசைவாக இவ்வுலக வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டும். மனிதன் தன் முழு ஆற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சமூகத்தில் நிலவ வேண்டும். அதற்கு தேவையான பொருளாதார அமைப்பு வேண்டும். காந்தி விரும்பிய பொருளாதார அமைப்பில் மனிதனே முதன்மையாக இருக்க வேண்டும். மனிதனின் மனிதத்தன்மையை காக்கின்ற, வளர்க்கின்ற வகையில் பொருளாதார அமைப்பு இருக்க வேண்டும். அந்த பொருளாதாரம் பரவல் முறையிலே இருக்க வேண்டும். குவியல் முறை பொருளாதாரமாக இருத்தல் கூடாது. பொருள் உற்பத்தி மக்களின் தேவைக்காக இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு மக்களிடம் விளம்பரம் செய்து தேவையை உருவாக்குதல் கூடாது. இன்று நடைபெறுவது உற்பத்தி செய்த பொருள்களுக்கு சந்தையை உருவாக்குவது. இதன் அடிப்படை நோக்கம் லாபம் தேடுவது தான். அந்த லாபம் பணமாக குவிக்கப்படுகிறது. இதன் விளைவு பணம் தேடுவதே வாழ்வின் நோக்கமாகிவிட்டது. பணம் தேடுவது, மேலும் பணம் தேடுவது என்றே வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது. பணம் மனிதனுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக பணத்துக்கு மனிதன் அடிமையாகிவிட்டான். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், ஆனால் பொருள் தேடுவதே இப்போது வாழ்க்கையாகிவிட்டது. குவியல் முறை பொருள் உற்பத்தி ஒரு சிலர் கையிலே பொருளாதார அதிகாரத்தை சேர்த்து விடுகிறது. பெரும்பாலோருடைய வாழ்க்கை முறை ஒரு சிலரால் தீர்மானிக்கப்படுகிறது. மனித ஆற்றல் ஆக்கசக்தி முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் காந்தி விரும்பிய கிராம பொருளாதாரத்தில் உற்பத்தி பரவலாக்கப்படுகிறது. மனிதர்களின் படைப்பாற்றல் முழுமையாக பயன்படுத்தப்படும். கிராம பொருளாதாரத்தில் மக்களின் தேவைக்காக மட்டுமே பொருள் உற்பத்தி செய்யப்படும். லாப வேட்டையும் பண வெறியும் இருக்காது. அந்த பொருளாதாரம் அமைதி பொருளாதாரமாக இருக்கும். மக்கள் யாருக்கும் அடிமைப்படாமல் சுதந்திரமாக செயல்படலாம். வலியோர் எளியோரை அடக்கி வாழ்வது நிற்கும். சுரண்டல் இல்லாமல் போகும். மனிதர்கள் தங்களுடைய முழு பரிமாணத்துக்கு வளர முடியும். மனிதனின் உண்மையான மகிழ்ச்சி அவனுக்கு வெளியே உள்ள பொருள்களிலே இல்லை. அவனுடைய ஆன்ம வளர்ச்சியிலேயே முழு இன்பத்தை அவன் பெறுவான். அண்ணல் காந்தி சொன்னார், இயற்கை மனிதர்களின் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான அனைத்தையும் பெற்றிருக்கிறது, ஆனால் மனிதர்களின் பேராசையை அதனால் திருப்திப்படுத்த முடியாது என்று. இன்றைய பணச்சிக்கல் என்பது மனிதனின் பேராசையாலும் பண மோகத்தினாலும் ஏற்பட்டது தானே. அமெரிக்காவிலே வீடுகள் வாங்க கடன் கொடுத்ததன் அடிப்படையில் இன்று உலகம் முழுவதும் பொருளாதார பின்னடைவு என்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மனிதனுக்கு உள்ள பேராசை. பணம் குவிக்க முயல்கிறவர்கள் பேராசையை விளம்பர உத்தியினால் வளர்க்கிறார்கள், தேவைகளை பெருக்குகிறார்கள். இந்த பண மோகமும் தேவை பெருக்கமும் போட்டிகளை உருவாக்குகின்றன. இந்த போட்டிகள் மனிதனை எந்திரமாக மாற்றுகின்றன. மனிதனின் உயர் பண்புகள் அழிகின்றன. உலகில் அமைதி குலைகிறது. ஆனால் அண்ணல் சொன்னார், நாகரிகம் என்பது விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் இல்லை, அது விருப்பங்களை கட்டுப்படுத்துவதிலே தான் இருக்கிறது என்று. ஆசைகளை கட்டுப்படுத்தி மனித ஆன்மாவை மேம்படுத்துவோம். ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்குவோம். சாந்தி சாந்தி சாந்தி.